இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம்முடைய வேத பாடத்தை இன்று நாம் தொடரலாம். நான் திரும்பவும் திரும்பமாக சொல்லிக் கொண்டு வருவது போல இந்த வேத பாடத்தை நாம் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பதாக நம்முடைய அப்போஸ்தலருக்கு சொன்ன கடைசி கட்டளை இது. அதை மத்தேயு 28:20 வசனத்திலே சொன்னார், ஜனங்களுக்கு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்தமானது கட்டளையிட்ட யாவையும், நான் கட்டளையிட்ட யாவையும் ஜனங்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த சுவிசேஷங்களை நாம் படித்து இயேசு கற்பித்த அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இயேசு கட்டளையிட்ட யாவையும் நாம் செய்வது முடியாது, அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு கற்பிப்பதும் முடியாது. மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்றை உபதேசம் செய்வதற்கும் மற்றவர்கள் கை கொள்ளும்படி உபதேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணுவது என்றால், ஒரு காரியத்தை ஒரு கருப்பு பலகைகளிலே நீச்சல் அடிப்பது என்ன எப்படி என்பதை கற்றுத்தருவது போல இருக்கும். ஆனால் கை கொள்ளும்படி கற்றுக்கொள்வது உபதேசம் பண்ணுவது என்னவென்றால், ஆற்றுக்கு சென்று நடைமுறையாக நீச்சல் அடிக்க கற்றுத்தருவதாகும். ஆகவே இயேசு நாம் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவற்றை கை கொள்ள வேண்டும். அந்த கோட்பாட்டின்படி தான் இயேசுவும் வாழ்ந்தார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1:1, தமிழில் 2 ஆண்டவர் லூக்கா எழுதின முதலாவது புத்தகம் லூக்கா, அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும். ஆகவே இயேசு முதலாவது செய்தார், அதற்கு பிறகு உபதேசம் பண்ணினார். லூக்கா அதே போன்ற லூக்கா சுவிசேஷத்தை போன்ற ஒரு தலைப்பை அப்போஸ்தலர் கொடுக்க வேண்டும் என்றால், இயேசு தொடர்ந்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியங்கள் என்று சொல்ல முடியும். லூக்கா சுவிசேஷம் இயேசு செய்யவும் உபதேசம் தொடங்கின, தம்முடைய சரீரத்திலே தொடங்கின காரியங்கள். ஆனால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இயேசு தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திலே செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியங்கள். ஆகவே செய்வது முதலாவது வர வேண்டும். ஆகவே நாம் இதுவரை மத்தேயு 10 அத்தை நாம் கடந்த பகுதியிலே முடித்தோம். இப்பொழுது மத்தேயு 11 திரும்பலாம். 1:1 இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அதைத்தான் நாம் கடந்த 2 பார்த்தோம். அவருடைய பட்டணங்களை உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடம் விட்டு போனார். இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு எவ்வளவு எவ்வளவு களைப்பில்லாதபடிக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு விடுப்பும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டே சென்றார். பிதா தமக்கு கொடுத்திருந்த அந்த ஊழியத்தை செய்வதிலே அவர் அயராது உழைத்தார். மெய்யான ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனும் அதே விதமான ஒரு வேட்கையை கொண்டிருப்பார். எந்த ஒரு அயராமல் தேவனுக்கென்று உழைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் கொண்டிருப்பார், உபதேசம் பண்ணவும் பிரசங்கிக்கவும் எல்லா பட்டணங்களிலும். அதற்கு பிறகு அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 அழைத்து கிறிஸ்துவத்தில் சொன்னார், வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு யோவான் சானகனை குறித்து சிறியிலிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சானகன் பார்த்து பெரியவன் இல்லை என்று சொன்னார். அதுவரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகளே மிகப்பெரியவன். இந்த யோவான் சானகன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் இருந்தது. இயேசுதான் கிறிஸ்துவா மேசியாவா என்ற சந்தேகம் இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்து செய்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை எல்லாம் பார்த்த பிறகும் அந்த ஞானஸ்நானத்தில் இயேசுடைய ஞானஸ்நானத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக புறா வந்து பரிசுத்தாவினர் வந்து இறங்கின பொழுது அதை கண்ட பிறகும் இவர்தான் உலகத்தின் பாவத்தை தீர்க்கிறவர் என்று சொன்ன பிறகும் கூட சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அவர் பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்தார். நாம் நம்மை யோவான் ஸ்நானகனோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கையிலே நமக்கு இருக்கிற சாக்கியங்கள் பழைய உடன்படிக்கையில் உள்ள வாழ்ந்தவர்களுக்கு இல்லை. ஆகவே நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதனுடைய அவருக்கு வந்த சந்தேகம் ஏனென்றால், அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இயேசு அவரை விடுவித்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். சிறைச்சாலையில் இருந்து விடுவித்திருக்க வேண்டுமே, அவர் மேசியாவாக இருந்தால் என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டு வருகிறேனே, ஏன் இப்பொழுது என்னை சிறையில் அடைப்பட வைத்தார் என்று கேள்வி கேட்டார். ஆனால் பவுலுக்கு அப்படிப்பட்ட கேள்வி இல்லை, பேதுருவுக்கு அப்படிப்பட்ட கேள்வி இல்லை. அவர்கள் சிறைச்சல் அடைத்திருந்த பொழுது அவர்கள் யோவான் ஸ்நானங்களை காட்டிலும் மேலானவர்கள் என்பதனால் அல்ல, ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தாவியார் இருந்தார் என்பதனாலே. ஆகவேதான் நாம் பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவர்களோடு அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களோடு ஒத்து பார்க்க கூடாது. தாவீதும் கூட தவறு செய்தார், அவர் பழைய உடன்படிக்கையில இருந்தார். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தனித்துவமான வித்தியாசம், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்கிறதில்லை. பரிசுத்த ஆவியானவரை உள்ளாக நாம் கொண்டிருப்பது பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தவர்களுக்கு இல்லை. பழைய உடன்படிக்கையிலே யோவான் ஸ்நானகர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தது பொழுதே பரிசுத்தால் நிரம்பினார். ஆனால் பரிசுத்தாவின் அவருக்கு மேலாகத்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாவியான நமக்குள்ளாக இருக்க முடியும். பழைய உடன்படிக்கையிலே ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையே ஒரு திரை இருந்தது. அது நிமித்தமாக ஆவியானவர் அந்த திரைக்குள்ளாக நுழைந்து மனிதனுடைய ஆவிக்குள்ளாக வாசம் செய்ய முடியாதிருந்தது. ஆவியானவர் அவர்களுக்கு ஜனங்களுக்கு மேலேதான் இருந்து அவர்கள் மேலாக வழிந்தோடி ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடிந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கிழிக்கப்பட்ட திரைக்குள்ளாக வருகிறார். மனிதனுடைய ஆவிக்குள்ளாக தேவன் அங்கே வாழ முடியும். அங்கிருந்து உள்ளான மனுஷனிலிருந்து அங்கே ஜீவத்தன்மை நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. ஆகவே நாம் இங்கே வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகர் அப்படி சந்தேகப்பட்ட காரணம் பரிசுத்தாவின் அவருக்குள்ளாக இல்லை. நான் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேனே, நான் ஒரு முன்னாடி அவருக்கு இருக்க வேண்டுமே, நான் இன்னும் என்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டுமே என்றால் அவர் ஊழியத்தை முடித்து விட்டார் என்பதை அவர் உணரவில்லை. ஆகவே இந்த கேள்வியை யோவான் கேட்ட பொழுது, இயேசு இடத்துல கேட்ட பொழுது, நீர்தான் மேசியாவா கிறிஸ்துவா? இயேசு அவரை பார்த்து, நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நடந்ததை நீ அறியவில்லையா, உணரவில்லை என்று கேட்கவில்லை. அவர் பழைய ஏற்பட்ட ஜனங்கள் கொண்ட அந்த போராட்டத்தை அவர் அறிந்திருந்தார். அங்கு அந்த ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு அவர்கள் பிரதித்தமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் இடத்தில் போய் அறிவிங்கள். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் சுகத்துமாறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதுதான் மிகப்பெரிய காரியம். இங்கே ஒரு முன்னேற்ற வரிசையிலே சொல்லுகிறார், குருடர் பார்வையிடுகிறதுல இருந்து தொடங்கி செவிடர் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், பிறகு அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுதான் அடையாளங்கள், நான் கிறிஸ்து என்பதற்கான அடையாளங்கள் இவைகள் தான் என்று கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே நாம் தெளிவாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த அடையாளங்கள் எல்லாம் கிறிஸ்தவ யுகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், 2000 வருடங்களாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லா குருடர்களும் சுத்தமாக வேண்டும் என்பது அல்ல, மரித்தோர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பது அல்ல, அது அர்த்தம் அல்ல இந்த வசனத்துடைய அர்த்தம். இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேசியா, அவர் கிறிஸ்து என்கிற அந்த உண்மையை அங்கீகரிப்பதற்காக வெளிப்பட்ட அடையாளங்கள். அதை மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தான் மேசியா என்பதை எப்படி அறிவோம் என்று சொல்வதற்கு ஆண்டவர் இப்படித்தான் பதில் கொடுக்கிறார். இதை நாம் இயேசு இங்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முக்கியம். ஆகவே நாம் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தவறான கண்ணோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா ஜனங்களும் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரசங்கியர்கள் இப்படி பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தவறாக வழிநடத்துகிறார்கள். ஆகவே இந்த அடையாளங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்பதற்கான அடையாளங்கள். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 6 வசனத்திலே, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்னிடத்திலே இடரல் அடையாதவன், மனம் நோகாதிருக்கிறவன், நான் எதையோ செய்கிறேன், எதையோ செய்யாமல் இருக்கிறேன், அதை குறித்து இடரல் அடைகிறவர்கள். நாம் ஜனங்கள் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது, அவர் தேவன் செய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இடர் அடைகிறார்கள். உதாரணமாக இந்த யோவான்ஸ்நானனுடைய விஷயத்திலே அவர் கிறிஸ்து தன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார், அது நடக்கவில்லை. அதை எதிர்பார்த்த விதமாக அது தேவன் செய்யவில்லை. ஆகவே அவர் ஏமாற்றம் அடைந்தார், ஒருவேளை அது குறித்து இடல் அடைந்தார். இந்த தொடர்பிலே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இது இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இதை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாவிட்டாலும் அல்லது நாம் எதிர்பார்க்காத காரியத்தை செய்தாலும் கூட நாம் இடல் அடையக்கூடாது. ஏனென்றால் நாம் அவர் சர்வ வல்லமையுள்ளர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாது, நமக்கு எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு எது மிகச் சிறந்தது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது சிறந்தது என்பதை அவர் செய்வார். அவர்கள் போன பின்பு மத்தேயு 11 அதிகாரம் 7 வசனம், இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறார். யோவானை குறித்து நீங்கள் வனாந்திரத்திற்கு எதை பார்க்க போனீர்கள்? காற்றினால் அசையும் நாடலையோ? நாடல் ஒரு நிலையற்ற ஒரு நபரை பார்க்க போனீர்களா? அநேக பிரசங்கங்கள் இன்றைக்கு நாடலை போல அசைகிறார்களே, காற்றடிக்கிற திசையில அசைகிறார்களே. அது போல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட பிரசங்கியாரா நீங்கள் பார்க்க போனீர்கள்? அநேக பிரசங்களை போல இன்றைக்கு அநேக பிரசங்கிகள் பொதுவா பொது ஜனங்களுடைய கருத்துக்கு ஏற்றபடி அவர்கள் அசைவார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாடி வருவோருக்கு நட்பு காட்டும் சபைகள், அவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பாவிகளுக்கு நண்பர்கள் என்ற விதத்திலே நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை சமரசம் செய்து நீங்கள் அவர்களுக்கு நட்பு செய்ய நட்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை நீங்கள் பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியாதே. ஆகவே நாடி வருவோருக்கு நட்பு காட்டும் சபைகள், நாடி வருவோருக்கு நட்பு காட்டும் மனப்பான்மைகள் எல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை சமரசம் செய்கிற காரியமாகும். அப்படி என்ற அப்படி இருந்தால் நாம் காற்றிலே அசைகிறோம், நாணலை போல இருப்போம். காற்று இடது பக்கம் அடித்தால் இடது பக்கம் சாய்கிறோம், வலது பக்கம் அடித்தால் வலது பக்கம் சாய்கிறோம். அப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு விதமான ஒரு ஜனங்கள் தரையில விழுந்து சிரிக்கிறார்கள் கட்டுக்கடங்காதபடி. அதை பார்க்கும் பொழுது மற்ற பிரசங்கியார்கள், ஓ இப்படித்தான் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நாமும் அதே விதமாக செய்வோம், அப்படியே ஒரு ஒரு காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி தங்களுடைய கூட்டத்தில் அப்படி செய்கிறார்கள். பிறகு மற்றவர்கள் யாரையோ ஒரு ஜனங்களை பிடித்து தலைவிட்டு கீழே தள்ளிவிடுகிறார். அதை பார்த்து கொண்டு இது அநேகமாக மேற்கத்திய நாடுகளில் நடக்கிறது, அதுபோல வளர்ந்து வரும் நாடுகளையும் பார்த்து பிரபலம் அடைவதற்காக அதே விதமாக செய்கிறார்கள். யாரோ ஒருவர் சுக செல்வ செழிப்பின் சுவிசேஷத்தை பேசுகிறதை பார்க்கிறார்கள். அதைத்தான் நாமும் பிரசங்கிக்க வேண்டும் போல என்று நினைத்து அந்த விதமாக சாய்ந்து காற்றடிக்கிற திசையிலே அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தங்களுடைய காதுகள் தினவெடுத்து போயிருக்கிற செவி தினவெடுத்திருக்க ஜனங்களுக்காக பேசுகிறார்கள். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 1 சொல்கிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தேன் என்றால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மிக மிக முக்கியமான காரியம் நாம் நிறைவு கொள்ள வேண்டியது, நான் எப்பொழுதாவது மனுஷர்களை பிரியப்படுத்துவேன் என்றால் நான் ஒருபோதும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. இது ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. நான் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஊழியன் என்று இல்லை, ஊழியனாக இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறவர்கள் மனுஷரா பிரியப்படுத்துகிறார்களா தேவனை பிரியப்படுத்துகிறார்கள் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். நாணலை காற்றில் அசைக்கிறதான நாணலை போல இருக்க போகிறார்களா, அல்லது நீதி உள்ளவர்களாக தேவன் ஜனங்களை பிரசங்கியார்கள் நீதி உள்ளவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் எந்த ஒரு புயலடித்தாலும் சாயாது இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான தேவாலயங்களிலே பார்க்கிறதான சாதாரண வழக்கமான பிரசங்கியார்களை போல காற்றிலே அசைகிறவர்களை பார்க்க போனீர்களா என்று சொன்னார். ஒரு அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். வேறு வகையில சொல்ல போனால் நீங்கள் ஒரு மிகவும் நவநாகரிகமான வகையிலே ஆடை அணிந்திருக்கிறதான ஆடம்பரமாக ஆடை அணிந்திருக்கிறதான கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கிறவன் பார்த்து பார்க்க போனீர்களா? இவர்கள் எல்லாம் தேவனுக்கு மெய்யான ஊழியக்காரர்கள் அல்ல. அவர்கள் ஏழை ஜனங்களிடத்தில் இந்த தசமாகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு ஆடம்பரமான விலையுயர்ந்த கார்களையும் உடைகளையும் வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு இன்று இப்படிப்பட்ட எச்சரிப்பு நமக்கு தேவையா இருக்கிறது. ஒரு மெய்யான தீர்க்கதரிசனுடைய அடையாளத்தை சொல்கிறார், நீங்கள் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலாம் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு யோவான் ஸ்நானகனை பார்த்து தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்வதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் தேவனுடைய மனதை வெளிப்படுத்தின ஒரு ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால், இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் என்று சொல்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனோ அவன் வித்தியாசமானவனாக இருந்தார். அவர் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்பதாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வந்தார். அவர் பழைய உடன்படிக்கையினுடைய தீர்க்கதரிசிகளுடைய கடைசி தீர்க்கதரிசி, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் இவர் மனதிரும்புகள் பல்லவராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று பிரசங்கித்தவர். எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் அப்படி பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். நீ தேவனை கனப்படுத்தினால் தேவன் உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பார், உன்னை உன்னுடைய சத்துருக்களை பூமிக்குரிய சத்துருக்களிடம் விடுவிப்பார், நீங்கள் கானானில் இருக்கிறதான அந்த ராட்சதர்களை வெல்வீர்கள், நீங்கள் தேவன் உங்களுக்கு மழையை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொன்னார்கள். இப்படித்தான் பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரித்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனோ அவர் பல்லவராஜ்யத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரித்தார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு இன்று வாழ்வதற்கிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். ஏதோ ஒரு புதிய காரியம் வருகிறது, கிறிஸ்து வரப்போகிறார், அவர் ரோமர்களிடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கப் போவதில்லை, உங்களை பாவத்திலிருந்து விடையாக்கப் போகிறார் என்று சொன்னார். அவர் எங்களுக்கு கானான் தேசத்தை காட்டிலும் ஒரு அழகான தேசத்தை அவர் கொடுக்க போவதில்லை, அவர் உங்களுக்கு இந்த பூமியிலே ஒரு பரலோக வாழ்க்கையை தரப்போகிறார் என்று பிரசங்கித்தார். இந்த ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்தார். அந்த வகையிலே யோவான் ஸ்நானகன் எல்லாரை காட்டிலும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி பார்க்கல மேன்மை உள்ளவன், முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். 11 வசனத்திலே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொன்னார். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கியமா இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பல்லவ ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிற நாம் யோவான் ஸ்நானகர் காட்டிலும் பெரியவர்களா இருக்க முடியும். யோவான் ஸ்நானகன் பழைய உடன்படிக்கையில் தீர்க்கதரிசிகள் மிக பெரியவர். ஆனால் நாம் அவரை காட்டிலும் மேலாக இருக்க முடியும். எந்த விதத்திலே? அவர் பல்லவ ராஜ்யம் சமயமா இருக்கிறது, அது காயத்தமாக என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் நாம் என்ன சொல்ல முடியும்? நாம் கிறிஸ்து வந்துவிட்டார், அவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியும். நாம் அதற்குள்ளாக அந்த பல்லவ வாழ்க்கைக்குள்ளாக இப்பொழுதே நாம் உள்ளே நுழைந்து நாம் வாழ முடியும். யோவான் ஸ்நானகன் ஜனங்களை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நடத்த முடியவில்லை, அவர் வழியை மாத்திரம்தான் ஆயத்தம் பண்ண முடிந்தது. அந்த விதத்திலேதான் நாம் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று சொன்னார், நாம் இப்பொழுது வந்துவிட்டார், அவரை இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் இன்று பிரசங்கிக்க முடியும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பிரசங்கிக்க முடியும். அதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். மேலும் யோவான் ஸ்நானகனுக்கு பரிசுத்தாவினர் அவர் மேலே தான் இருந்தார். ஆனால் நமக்கு பரிசுத்தாவினர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி இருக்க முடியும். பழைய உடன்படிக்கை யோவான் ஸ்நானகன் வரைக்கும் உள்ள எல்லா தரிசனத்திலும் மேலும் பரிசுத்தாவின் மேலே தான் இருந்தார். இது ஒரு மிக அடிப்படையான ஒரு வித்தியாசமா இருக்கிறது. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கும் நீங்கள் பழைய உடன்படிக்கை ஊழியத்தில் மாத்திரம் நீங்கள் குறிப்பாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுத்தாவினர் பழைய உடன்படிக்கை இருந்தது போல மேலாக இருந்தால் மாத்திரம் போதும், அது அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியவில்லை. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்ரேலுக்கு அநேக விதத்திலே உதவி செய்தான், ஆனால் அவனுக்கு உள்ளாக வாழ்க்கை மோசமா இருந்தது. தாவீதும் கூட இஸ்ரேலை அநேக சத்துருக்களிலிருந்து விடுவித்தார், ஆனால் தன்னுடைய உள்ளான இச்சையிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஆனால் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் விபச்சாரத்தில் விழுவதை பார்ப்பீர்கள் என்றால் அந்த நபர் ஒரு பழைய உடன்படிக்கை நபரை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேபி ஒருவேளை அநேகருக்கு லட்சக்கணக்கானவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும். ஆனால் பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகளும் தான் அப்படி இருந்தார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தார்கள். அதனால்தான் அந்த விதத்திலே நாம் இப்பொழுது யோவான் ஸ்நானகனை காட்டிலும் மேலா இருக்க முடியும். இன்றைய கிறிஸ்தவர்கள் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் அதிக முழுவதமா இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கணிதத்தினுடைய அந்த பிரிவிலே துறையிலே நாம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லலாம், நமக்கு இப்பொழுது கம்ப்யூட்டர் இருக்கிறபடினாலே ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மிக அறிவாளியாக இருந்த அந்த கணித மேதைகளை விட நாம் அதிகம் மிக எளிதாக கணக்குப்பட்டு விடலாம். நாம் அவர்களை காட்டில் மேலானவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் நமக்கு அதிக வசதிகள் இருக்கிறது என்பதற்காக. அந்த மிக புத்திசாதிரியமான அந்த அறிவியலாளர்கள் செய்ய முடியாததை நாம் இப்பொழுது செய்ய முடிகிறது. ஏனென்றால் நமக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் கடந்த 20 நூற்றாண்டிலே அவர் மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிவியலாளர். அவரை காட்டில நாம் அதிகமா வேகமாக நாம் போட்டு விட முடியும், கணக்கு எல்லாம் போட்டு விட முடியும். ஏனென்றால் நமக்கு கம்ப்யூட்டர் போன்ற உபகரணங்கள் இருக்கிறது, அவருக்கு அந்த உபகரணங்கள் எல்லாம் அப்பொழுது இல்லை. அந்த விதத்திலேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பல்லவராஜ்யத்திலே சிறியனா இருக்கிறவன் அவனை காட்டில் பெரியவனா இருக்கிறான் என்று சொன்னார். ஒரு சிறிய பையன் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் பயன்படுத்துகிறவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட மிக அவனை விட மிக பெரியவனாக இருப்பது போல செய்து விடலாம். அதே விதத்திலேதான் நாமும் புதிய பல்லவ ராஜ்யத்திலே நாம் யோவான்ஸ்நாதனுடைய காட்டிலும் அதிக நிலைமைக்கு வர முடியும் பரிசுத்தாவினுடைய உதவியோடு. இந்த சந்தேகிக்கிற விஷயத்திலே, இயேசு கிறிஸ்துவா என்ற ஒரு சந்தேகத்தை குறித்த விஷயத்திலே, நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகரா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு வர தேவையில்லை. ஏனென்றால் சிறையில் இருந்தா கூட நமக்கு அந்த சந்தேகம் வராது. ஏனென்றால் அநேகர் இரத்த சாட்சியை மறித்தவர்கள், 10-15 வருடங்கள் சிறைச்சாலில் இருந்தார்கள், அவர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரை பார்த்து அவர்கள் யோவான் ஸ்நானங்களை காட்டிலும் அதிக முழுவதமா இருந்ததுனாலே அப்படி அல்ல, அதனுடைய காரணம் அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வசித்ததுனாலே தான். அவை லூக்கா 11 மத்தேயு 11 வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் தவறாய் பயன்படுத்தக்கூடாது. அந்த வசனத்தில் சொல்லுகிறதை காட்டிலும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பில் இருந்து நாம் கீழாக போய்விடக் கூடாது. நம்மில் ஒவ்வொருவரும் அந்த ஒரு மேலான வாழ்க்கை, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை காட்டிலும் உள்ளான வாழ்க்கையில மேலான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கிறது. யோவான் ஸ்நானகர் ஸ்திரீகளுக்கு பின்பாகவோ பணத்திற்கு பின்பாக ஓடுவதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கிறிஸ்தவன் நான் புதிய உடம்பிற்கு வாழ்கிறேன் என்று சொல்கிறவன் அதை காட்டிலும் எவ்வளவோ மேலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. அப்படி வாழவில்லை என்றால் நாம் பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் காட்டிலும் மிக கீழான வாழ்க்கைக்கு போய்விடுகிறோம். புதிய உடன்படிக்கை வாழ்ந்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கீழான தரத்திலே வாழ்ந்தோம் என்றால், பழைய உடன்படி காட்டிலும் கீழான தரத்திலே வாழ்ந்தோம் என்றால் நாம் முட்டாள்களா இருக்கிறோம். அது யோவான் ஸ்நானன் காலம் முதல் 12 வசனம், இதுவரைக்கும் பல்லவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உறைந்தது உண்டு. யோவான் ஸ்நானன் தான் பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் ஒரு பிரிவினையான ஒரு கோடா இருந்தான். நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளும் அது பழைய உடன்படிக்கையை குறிக்கிறது. யோவான் ஸ்நானகனம் வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அந்த நேரத்திலிருந்து பரலோக ராஜ்யம் பிரசங்கப்பட்டது, பூமிக்குரிய ராஜ்யம் பிரசங்கப்படவில்லை. உங்களுடைய மனது பூமிக்குரிய காரியங்களிலே லயித்திருக்கிறது என்றால், பூமிக்குரிய ஒரு செய்தியிலே லயித்திருக்கிறது என்றால், ஒரு சுகமாக்குதல் அதிலே லயித்திருக்கிறது என்றால், நீங்கள் 2000 வருடத்திற்கு பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவேன். உபாகமம் 28 வசனத்திலே 22 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட செய்தி, நீங்கள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதம் என்ற எபேசியல்ல காணுகிற அந்த சத்தியம் அல்ல. கலாத்தியர்களே சொல்லப்பட்டிருக்கிறதான எபேசியல்ல சொல்லியிருக்கிறதான அந்த செய்தி எல்லாம் இல்லாதபடி நீங்கள் வாழ்கிறீர்கள். கடைசியாக ஒரு காரியம், இயேசு சொன்னார் பலவந்தமடுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள், பல்லவராஜ்யம் பலவந்தமடப்படுகின்ற சொன்னார். கிறிஸ்தவர்கள் அடிப்படையிலே ஒரு அமைதியான ஜனங்கள், அவர்கள் சண்டை போடுகிறதில்லை ஜனங்களோடு. நாம் பிசாசோடு சண்டை போடுகிறதில் தான் நாம் கவனம் செலுத்துகிறோம். பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மனுஷரோடு சண்டையிட்டார்கள், நாம் அப்படி செய்வதில்லை, நாம் பிசாசோடு சண்டையிடுகிறோம். இங்கே பல்லவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது உள்ளான ஒரு பலவந்தம், பிசாசுக்கு எதிரான பலவந்தம், மாம்சத்துக்கு எதிரான பலவந்தம், நம்முடைய மாசத்தில் இருக்கிறதான இச்சைகளுக்கு எதிராக நாம் போராடுகிறோம், அதை நாம் பலவந்தம் பண்ணுகிறோம். இதுதான் தேவனுடைய பல்லவ ராஜ்யத்தை தேடுகிறவருடைய அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள். அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளான விதத்திலே பலவந்தம் பண்ணுகிறதில்லை. தங்களுடைய மாம்சத்துக்கு எதிரான மாம்சத்துக்கு இச்சைக்கு எதிராக அல்லது நம்மை சோதிக்கிறதான பிசாசனுடைய சோதனைக்கு எதிராக பலவந்தம் பண்ணுகிறதில்லை. இங்கே முழுமருதான ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்களால் பிடித்துக் கொள்ளப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் இந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் வராதற்கான காரணம், நீங்கள் உள்ளான வாழ்க்கையிலே பலவந்தம் பண்ணாமல் இருப்பதுதான். உங்களுடைய இச்சைக்கு எதிராக நீங்கள் ஒரு தீவிரமான மனுஷனா இல்லாது இருப்பதனாலே பிசாசனுடைய சோதனைகள், அதற்கு விரோதமாக நீங்கள் ஒரு பலவந்தம் பண்ணாது இருக்கிறபடினாலேதான் இப்படி இந்த வாழ்க்கைக்குள்ள வருகவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் ஜனங்களுக்கு எதிராக பலவந்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கை ஜனங்கள், அவர்கள் ஒருவேளை மனந்திரும்பாமல் கூட இருக்க முடியும். புதிய உடன்படிக்கை மனுஷன் ஒருபோதும் மனுஷர்களுக்கு விரோதமாக பலவந்தம் பண்ணவே மாட்டார்கள், ஒருபோதும் இல்லை. தன்னுடைய கணவனோடோ மனைவியோடோ பலவந்தம் பண்ணி சண்டையிடுகிறவர்கள் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவனே அல்ல. புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவனாக இருப்பவன் அவன் தன்னுடைய உள்ளான மனிதனிலே தன்னுடைய மாம்சத்தில் இருக்கிறதான இச்சைகளுக்கு எதிராக பிசாசனுடைய சோதனைகளுக்கு எதிராக பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பல ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். நாம் இந்த தொடரை நாம் அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.